Hallelujah. Ah, Hallelujah. 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 கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் ஆட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மாற்கி எழுதிய தூயினச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 23-28 முடியும். ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாயிருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இறைபலி வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களை இப்படியாக நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் எங்களுக்கு பல்வேறு விதத்தில் நீங்கள் எங்களுடைய தொடர்பில் இருக்கிறீங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய நிறைவை நீங்கள் மகிழ்ச்சியாகவோ அல்லது ஜெப காரியமாகவோ வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த அந்த கடவுளுடைய பெயரால் வாழ்த்துக்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிலருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் பல்வேறு காரணங்களினாலே. ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து கடவுள் சார்பாக நன்றியை செலுத்துவதிலே, அன்பை வெளிப்படுத்துவதிலே நாங்கள் மகிழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த இறை பணியானது செயல்படுத்தப்பட எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது ஒரு காரியத்தை வந்து நம்ம எடுத்த காரியத்தை விடாதபடி நம்ம நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வல்லமை தேவை. அது மனித வல்லமை அல்ல. மனித வல்லமை எவ்வளவுதான் நம்ம போட்டாலும் அதில் வேறு ஒரு வல்லமை ஒன்று இணைந்திருக்கிற போது தான் மனித வல்லமை கூட வெற்றியடைகிறது. அப்போ மனித வல்லமை வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு இறைவனுடைய கிருபை என்று சொல்லுகிறோமே, அந்த இறைவனுடைய ஒரு அருள், இறைவனுடைய அன்பு பிரசன்னம் அதற்குள்ளே இருக்க வேண்டும். அநேகருக்கு இந்த இறை வார்த்தைகள் ஒரு ஆற்றலாக, கிரியா ஊக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக, அல்லது செயல்பட முடியாத இடத்துல முடங்கி போய் கிடக்கிற பிள்ளைகள் மத்தியில் செயல்படக்கூடிய அந்த வார்த்தையாக இந்த வார்த்தைகள் மாற வேண்டும். எசையா 55:11 நம்ம பார்க்குறோம். 10:11 ஆண்டவர் மழையும் பனியும் எப்படி கீழே விழுந்து விதையை நினைத்து அரும்பி விளைய செய்தோ அதே மாதிரி என் வார்த்தை இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு 11வது ரீவசனத்தில் சொல்கிறாரு, மாறி நான் என் வாயிலிருந்து என் வார்த்தையை நான் அனுப்புகிறேன், அந்த வார்த்தையை என்ன அனுப்புகிற அந்த வார்த்தை போய் செயல்பட்டு நல்ல. அந்த வார்த்தைகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எசையா 55:11 வாசித்து பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இது தான், எதற்காக நான் அந்த வார்த்தையை அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக செயல்படுத்தாமல். நல்ல வார்த்தை, எவ்வளவு அழுத்தமான ஆழமான வார்த்தை பாருங்களேன். வெற்றிகரமாக அதை செயல்படுத்தாமல் வெறுமையாக என்னிடத்திலே திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் ரொம்ப அழகாக அவருடைய வார்த்தையினுடைய ஆழத்தை அவரே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம பார்த்துக்கணும். வெற்றிகரமாக அதை செயல்படுத்துது, வெறுமையாக அது திரும்பி வராது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையுமே அது வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை. கடவுள் ஒரு வார்த்தை தான் அனுப்புவார், அங்கே 1 கோடி மக்களுக்கு அது விடுதலை தரக்கூடிய வார்த்தையாக இது மாறுது. இதுதான் அதிசயம். கடவுள் என்ன வல்லமையோடு இருக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. கடவுள் எப்படிப்பட்ட வல்லமையோடு இருக்கிறாரு? இப்போ நாங்கள் 1000 பேர்த்துக்கு பிரசங்கம் வைப்போம். இப்போ மாதா டிவியில் பிரசங்கம் வச்சுருக்குறோம். இங்கே இந்த யூடியூப் வழியாக நாங்கள் பேசுகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் பாருங்களேன். எல்லாருக்கும் வீட்டில், எல்லா வீட்லேயும் ஒரே பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு அடிப்படை காரணங்கள் உண்டு, அதுக்கு விடை வேறு வேறு உண்டு. ஆனால் நாங்கள் இங்கே கொடுக்குற வார்த்தை கடந்து போகிற போது பலர் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்களே பேசுனது போல், எங்களுக்காகவே நீங்கள் பேசுனது போல் தெரியுது, இந்த வார்த்தை என்னையை தொட்டது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அப்போ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை வேறாக இருக்கிற, ஆனால் வார்த்தை ஒன்று தான். நான் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை போய் அவரவருக்குரிய விடுதலையை கொடுக்கறதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் நம்ம கடவுளுடைய வல்லமையாக நம்ம பார்க்குறோம். கடவுள் எவ்வளோ எப்படி வல்லமையோடு இருக்கிறாருன்னு நிறைய பேருக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. அந்த புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இந்த அடையாளம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த வார்த்தையினுடைய வல்லமை, நம்ம நினைக்கிற மாதிரியான வார்த்தை அல்ல அது, நாம் பேசுகிற வார்த்தை மாதிரி இல்லை அது. கடவுள் கொடுக்குற வார்த்தை இன்னும் அதிகப்படியான ஒரு ஆசீர்வாதம், மனிதர்கள் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் வார்த்தை மனுருவானார். எப்படி வார்த்தை வந்து மனுர் எடுக்க முடியும்? அந்த மனுர் எடுக்கிற வார்த்தையினுடைய அபிஷேகம் பாருங்களேன். அப்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் கூடி ஆண்டவரை துதிச்சு ஆண்டவரில் மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்? நகை கொடுப்பார், பணம் கொடுப்பார், வீட்டை கொடுப்பார், நல்ல கணவன் நல்ல மனைவி கொடுப்பாருங்கிறதெல்லாம் உலகை சார்ந்தது. ஆண்டவர் ஒரே வார்த்தையில், ஆண்டவருடைய பார்வையில் சொல்லணுன்னா, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை உனக்கு கொடுப்பார். அந்த வார்த்தை கிடைச்சிடுச்சுன்னா போதும், நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். இதெல்லாம் இருக்குமா ஃபாதர், பணம்லாம் வந்துருமா? உடனே திருப்பி நம்ம திருப்பி அங்கேயே போகக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அவைகள் நிறைவு செய்யப்படும்படியாக அவர் பார்த்து கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் நம்ம உணர்த்த விரும்புகிறோம். இந்த நாளிலே கூட பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள், ஓய்வு நாள் எதற்காக உண்டாக்கப்பட்டது? மனிதருக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டதா, அல்லது மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்பட்டானா? இதுதான் படைப்பினுடைய அதிசயம். என்ன, கடவுள் மனுஷனை முதல்ல படைக்கிறாருப்பா, அப்புறம் அந்த மனிதர்கள் வளம் பெறுவதற்காக, நல்ல வாழ்க்கை பெறுவதற்காக அவங்களுக்கு ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போது சட்டங்கள் மாறி 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 என்ன ஆயிடுச்சு, சட்டங்களுக்காக மனுஷன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இந்த மனுஷனுக்காக சட்டம் போடப்பட்டதெல்லாம் மாறி போய் இந்த சட்டத்திற்காக மனுஷன் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற நிலை தான் இன்றைக்கு அதே சூழலை நம்ம பார்க்குறோம். மனுஷனுக்காக ஒரு சட்டம் போட்டு இந்த நாட்டை மாற்றுறது, இந்த ஒரு உலகத்தை, ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு தலைவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு நல்ல தலைவர்னு எப்படி நம்ம ஒரு தலைவரை நம்ம நிர்ணயம் செய்கிறோம்? இவர் நல்ல தலைவர்னு சொல்கிறோம், இவர் கெட்ட தலைவர், இவர் இந்த இவர் ஏற்றுக்கவே முடியாது, ஐ காண்ட் அக்ரி வித் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி நம்ம சொல்கிறோம் ஒரு தலைவரை வந்து, அரசியல் தலைவரை, ஒரு நாட்டை ஆளக்கூடிய பெருமைக்குரிய மக்களை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காது எங்கே இருக்கிறது? எந்த ஒரு தலைவன் மக்களுக்காக திட்டமிட்டு மக்களுக்கான சட்டங்களை வைக்கிறாரோ, மக்களுக்கு உதவி செய்யும், இது மக்களுக்கு இது நலன் பயக்கும் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்கன்னா, அந்த தலைவன் தான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. மக்கள் அப்படிப்பட்ட தலைவரை தான் அங்கீகரிக்க முடியும். எவன் ஒருவன் சட்டத்தை, தனக்கு உகந்த சட்டத்தை போட்டுட்டு எல்லாரும் இந்த சட்டத்தின்படி வாழணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்கன்னா, அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த சட்டம் நிறைய பேருக்கு உதவாது. உதவாத ஒரு சட்டத்தை அவர் திணிக்கிறாருன்னு சொன்னால் என்ன இருக்கும்? அவர்களுடைய சுயநலம் இருக்கும். வெஸ்டட் வெஸ்டட் தாட்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அவங்க செயல்படுவாங்க. அந்த எண்ணத்துக்கு பின்னாடி ஒரு அழிவினுடைய எண்ணம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள நிராகரிக்கிறோம். அப்போது கடவுள் இதை தான் இன்றைக்கி நமக்கும் சொல்கிறாரு. அப்போ நாம் கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாருன்னா உயர்ந்த படைப்பு. இந்த ஓய்வு நாள் வந்து என்ன செய்யக்கூடாது, மனிதனை கட்டுப்படுத்தக்கூடாது. ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே ஓய்வு நாள் வந்து கடவுளுடைய திட்டத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதனால் மனித மகனுக்கு அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஆண்டவருடைய பாருங்களேன், ஆண்டவருடைய காரியங்கள். அப்போது இன்றைக்கு நாம் என்ன நினைக்கணும், இந்த ஓய்வு நாளுங்கிற கான்செப்டை நம்ம யோசிக்கிறோம். வெறுமனை ஓய்வு நாள்னோனே ஓய்வு நாள் சட்டத்துக்கு உட்பட்டது தான், மனுஷனுக்கு உட்பட்டது, மனுஷனை அதுக்காக இல்லை அதுக்காக இல்லைன்னு நம்மெல்லாம் பேசுகிறத வச்சுக்கிட்டு அப்போ ஓய்வு நாளை தான் கடவுள் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஓய்வு நாள் என்பது அங்கே முரண்பட்டு கிடந்த ஒரு அடையாளத்தினுடைய வெளிப்பாடு. கடவுள் அந்த ஓய்வு நாளை கொடுத்தாரு, கடவுள் தான் அதை அனுமதிக்கிறாரு. ஆனால் கால சூழலில் இந்த ஓய்வு நாள் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்படி மாற்றப்பட்ட முரண்பட்டு கிடக்கிற சில சட்டங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், மாற்றுறார். அதை தான் சொன்னார், மோசே சட்டத்தை உருவாக்குனார், நான் அந்த சட்டத்தை நிறைவாக்க வந்திருக்கிறேன், அழிக்க வரலை, நிறைவாக்குறேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி நாம் அந்த நிறைவை நோக்கி போகணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஓய்வு நாளுக்குரிய சில கடமைகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, சட்டம் சொல்லுது அப்படின்னா அதை நம்ம யோசிக்கணும். சட்டம் சொல்லுது, சட்டம் சொல்லுது அப்படின்னு இருந்துடக்கூடாது. சட்டத்தை கடந்த ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம போகணும். இன்றைக்கி இந்த உலகம் வந்து நமக்கு நிறைய சட்டங்களை கொடுத்துட்ருக்குது. இப்போ கடவுள்னு எடுத்துக்கொள்ளுங்களேன், கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது. கடவுள் இருந்தால் எங்கே இருக்கிறாரு? ஒரு சிலர் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறதை போல் திரைப்படங்கள் எல்லாம் சித்தரிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தான் சொல்கிறேன், கடவுள் இருந்தால் வந்தார்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, கடவுளுடைய நிலையை வந்து ஒரு அவமானத்திற்குரிய அடையாளமாக மாற்றுறாங்க. கடவுள் நேராக வரமாட்டார்ல, அதனால் தைரியமாக சொல்லலாம் கடவுள் இப்படி இருந்து நம்ம எதை வேணாலும் பேசலாம். கடவுள் உடனே உடையாந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது இல்லை. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒன்று பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. கடவுளும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. கடவுள் ஏன் பொறுமையாக இருக்கிறாரு நமக்கு தெரியல, ஏன்னா அவருடைய பொறுமையை நம்மால் அளவிட முடியாது. ஏன்னா பெரும்பாவியையும் கடவுள் விட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. பெரும்பாவியையும் எதுக்கு, அவனுக்கு ஒரு நாளை கொடுத்துருக்கிறாரு, மனமாட்டத்திற்கான நாளை. அப்போ கடவுளுடைய காரியங்களை நம்ம காண முடியாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ தான் இந்த கேள்விகள்லாம் வருது, அப்போ கடவுளை தேடி போகணுமா, ஏன் இந்த கடவுளை நான் நம்பணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நம்ம உள்ளத்தில் வந்து ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த கடவுளை விட்டு விலகி போயிடுறாங்க. அப்போ விலகி போய் அவங்க எங்கே போயிருக்கிறாங்கன்னா, உலகத்தினுடைய காரியத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய உடனிருப்பை வச்சுக்கொள்கிறாங்க. பணம், பெருமை, அதிகாரம் இதெல்லாம் அவங்களுடைய எதிர்நோக்காக மாறுகிறது. பணத்தை சம்பாதிக்கணும். ஒரு நண்பர் வந்து ஒரு நம்ம ஒரு தெரிஞ்சவரோட பேசி கொண்டிருந்தபோது அவர் சொல்கிறார், அவர் இந்த குடும்பத்தை விட்டுட்டு வெளி தேசத்துக்கு போயிட்டாங்க. குடும்பம்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவர் வெளிநாட்டில் அவர் இருக்கிறாரு. பல வருடங்களாக சில காரணங்களை முன்னிட்டு அவர் அங்கேயே இருக்கிறாங்க. அவர் இங்கிட்ட வந்துட்டால் திரும்பி போக முடியாது அந்த வெளி தேசத்துக்கு. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர்களுடைய எண்ணம் என்னென்னா, நான் பணம் சம்பாதிக்கணும் நிறையா, நான் வீடு கட்டணும், நான் வந்து கார் வாங்கணும், நான் இன்னும் சில சாதனைகள் எல்லாம் நிறையா செய்யணும். அப்போது இதை ப்ராக்கெட் பண்ணி பார்க்குறோம். அவர் சொல்கிறத ஒரு வீடு கட்டணும், கார் வாங்கணும், சொந்தமாக தொழில் தொடங்கணும், இப்படி அவர் சொல்கிற விஷயங்கள். இது எத்தனை வருடங்களான கனவு பார்த்திங்கன்னா, 20 வருடத்துக்கு மேலான கனவாக அவர் என்ன செய்கிறார், குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 வருடம் ஒரு அது ஒரு ஒரு 5 வருடம்னாலே அது பெரிய ஒரு இது, 10 வருடம்னா அதை விட பெருசு. இப்போ 20 வருடமாக அவர் எந்த எதிர்நோக்கோடு இருக்கிறாருன்னு பாருங்கள். எந்த எதிர்நோக்கோடு அவர் வந்து கடவுளுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரா, இல்லை வெளி அடையாளத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரான்னா, அவர் வெளி அடையாளத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறார், பணத்துக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கார். அப்போ அவருடைய எதிர்நோக்கு பூரா உலகை சார்ந்த அடையாளங்களாக மாறி இருக்கிறார். உலகை சார்ந்த ஒரு அடையாளம். அப்போ அவருடைய எதிர்நோக்கு இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அந்த எதிர்நோக்கு அவருக்கு கடவுளை சாராத எதிர்நோக்காக அமைந்திருக்கிறது. இன்றைக்கி நாமும் இந்த உதாரணத்தை நம்ம கேட்குற போது நாம் யோசித்து பார்க்கணும், என்னுடைய எதிர்நோக்கு எதை சார்ந்ததாக இருக்கிறது, இந்த எதிர்நோக்கு என்பது கடவுளை சார்ந்ததாக இருக்குதா. அப்போ இந்த எதிர்நோக்குங்கிற வார்த்தை என்ன சொல்லுது, இதை நம்ம தேடி பார்க்கணும். எதிர்நோக்குனா என்ன, நிறைய இந்த வார்த்தையை வந்து இப்போ புதுசாக பைபிளில் நம்ம வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, எதிர்நோக்கு அப்படின்னு. என்ன எதிர்நோக்குனா என்ன? கண்ணுக்கு புலப்படாத ஒன்றை எதிர்நோக்கி இருப்பது, அதுதான் பைபிள் சொல்லுற விளக்கம். கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. இப்போ வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்நோக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். கண்ணுக்கு முன்னாடி தெரியும், ஒரு காரோடைய அடையாளம் தெரியும் நமக்கு, இதுதான் இந்த கார் தான் நான் வாங்க போகிறேன். இது வந்து அழிந்து போகிற எதிர்நோக்கு. இதை ஒரு எதிர்நோக்கில் வைக்கலாம். ஆனால் இந்த எதிர்நோக்கு உலகை சார்ந்த எதிர்நோக்கு. ஒரு வீடு கட்டணும், நான் ஒரு வீட்டை பார்த்தேன், அங்கே போனேன், ஒரு வீடு பார்த்தேன், அந்த வீடு மாதிரியே நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறது, எதிர்நோக்கி இருப்பது, அதற்காக ஓடுறது பேர் பைபிள் சொல்லக்கூடிய எதிர்நோக்கு அல்ல. அந்த எதிர்நோக்கு உலகத்தை சார்ந்தது. அதற்காக அந்த எதிர்நோக்குகள் தவறு, முற்றிலும் தவறுன்னு நம்ம சொல்லிடலை. முற்றிலும் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த எதிர்நோக்கை பற்றி நம்ம பிரித்து காட்டுகிறோம். இந்த எதிர்நோக்கு அப்படிங்கிறது வந்து கடவுளை சார்ந்த, உலகத்தை சார்ந்த ஒரு எதிர்நோக்காக இருக்கிறது. அப்போ பைபிள் சொல்லுகிற எதிர்நோக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை, இதுதான் அந்த எதிர்நோக்கினுடைய அடையாளம். கண்ணுக்கு புலப்படாத நிலை விஷயத்தை குறித்து நம்ம கடந்து போகிற மனநிலை, அந்த காரியத்தை குறித்த ஒரு ஐயமற்ற மனநிலை, நான் போகிறது சரிதான் அப்படின்னு நம்புறது, இதுதான் எதிர்நோக்கு. இந்த எதிர்நோக்கைத்தான் விவிலியம் பேசுகிறது. அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஒரு முன்னுரையாக, முன்மொழியாக அவங்க வைத்திருக்கிறாங்க. எதிர்நோக்கே உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது. ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க, இப்போ கடவுளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ கடவுள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நான் தான் கடவுள்னு சொல்லுவாரா, இல்லை கையை பிடிப்பாரா? எல்லாம் செஞ்சிட்டு தான் இருக்கிறார் அவர். கடவுள் எல்லா நம்பிக்கையாளர்களுக்கு அதெல்லாம் செய்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் நேரடியாக வந்து நம்மளுக்கு அது செய்கிறதில்லை. அப்படி விரும்புகிறவங்க என்ன செய்வாங்க? நேரடியாக வந்து செய்யணும்னா எதிர்பார்ப்பாங்க, கிடைக்காது. அப்போ என்ன செய்வாங்க? அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடவுள்னு சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க அவங்க? ஒருவேளை அவங்க நேர்மையாக வாழணும்னு நினச்சா விழுமியங்களை வைப்பாங்க. நேர்மையாயிரு, உறுதியாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடவுளுடைய விழுமியங்கள் தான், நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கான்செப்ட் ஆஃப் காடு, இந்த விழுமியங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த வடிவம் நம்ம கொடுக்குறோம் இந்த கடவுளுங்கிற வார்த்தையில். அப்போது பைபிள் இதை கடவுளை பற்றி தான் நிறையா பேசியிருக்கு. எல்லா மதங்களும், மதத்தினுடைய எல்லா கோட்பாடுகளும் ஒரு கடவுளை பற்றி தான் பேசுது. அப்போ அந்த கடவுள் நமக்காக எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறத நம்புறது, இந்த கடவுளை நோக்கி நாம் போகிறதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நம்ம திட்டமிடுறது, எதிர்நோக்கினுடைய வழிமுறை அது. இந்த எதிர்நோக்கு உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது சில பேர் என்ன செய்வாங்க? விழுமியங்களை வச்சுக்கொள்வாங்க. நல்ல விழுமியங்கள் தான், நல்ல மாரல் கேரக்டர்ஸை அவங்க என்ன செய்துட்டு வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த கடவுள்லாம் இருக்கிறாரு, கடவுள் தான் இதை செய்ய சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம நல்லவங்களை மட்டுமே வச்சு பேசுகிறோம், தீயவர்களை வச்சு பேசலை. இப்போ நல்லவர்கள்னு சொல்லப்படக்கூடியவங்களை இரண்டாக பிரிக்கிறோம். அவங்க கடவுளை நான் ஏற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க, கடவுளை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் நான் என்ன செய்கிறேன், பூலகத்தில் நல்ல மாதிரியாக நான் வாழணும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு வடிவம் அவங்க கொடுக்கறதில்ல, கடவுளுங்கிற வடிவம் கொடுக்கறதில்ல. அப்போ கடவுள் இருக்கிறாரு, நம்ம அவரை தேடி போகணுங்கிற அந்த எதிர்நோக்குங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ எதிர்நோக்கு இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க? நல்ல நான் அடித்தா அவனுக்கு வலிக்கும், அதனால் நான் அவனை அடிக்க மாட்டேன். அவன் எனக்கு திருப்பி அடித்தா எனக்கு வலிக்கும், அதனால் நான் அவனுக்கு அதை செய்ய மாட்டேன். அவனுக்கு பசிக்குதா, சோறு போடுவேன். ஏன்னா எனக்கு பசிக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் சோறு போடுவேன். இது விழுமியங்களை மட்டும் வைத்து கொண்டு வாழ்கிறது. நல்ல நல்ல குணாதிசயங்கள்னு சொல்லுவோம், நல்ல விழுமியங்கள், நல்ல சில வாழ்க்கை முறைகளை அமைச்சு கொண்டு அதன்படி வாழ்ந்துட்டு போகிறது. இப்போ இவங்களுக்கு என்ன வாழ்க்கை? இன்றைக்கி கிடைச்சா சாப்பிடுவோம், என்கிட்ட இருக்குதா நான் பகிர்ந்து கொள்வேன். அதுக்கப்புறம் என்ன? அந்த எதிர்நோக்குங்கிறது இவங்க வாழ்க்கையில் இருக்குமா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எதிர்நோக்குங்கிறது என்ன? அடுத்த கட்டமான ஏதோ ஒன்றை நோக்கித்தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அதுதான் எதிர்நோக்கினுடைய வாழ்க்கையை இங்கே நிர்ணயம் செய்கிறது. நமக்கு இப்படி இருக்குது, நான் அப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தை சார்ந்த ஒரு விழுமியமாக மாறிவிடக்கூடாது. நல்ல விழுமியம்தான், நல்ல காரியம்தான். ஆனால் நம்ம அதை எதற்காக செய்கிறோம்? அது தெரியாமல் நம்ம செய்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை, எதிர்நோக்கி இருக்கிற காரியத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். நல்லவங்க தான், ஆனால் அவங்க எந்த ஏரியாவுக்குள்ளே வரணும்னா இந்த எதிர்நோக்கு கொண்டிருக்கிற ஏரியாவுக்குள்ளே வரணும். வராமல் அவங்க வந்து தங்களுடைய அறிவால் பேசி கொண்டு இருந்தாங்க அப்படின்னா அது சுயநலம். எனக்கெல்லாம் தெரியும், என்னுடைய அறிவு சொல்லுது இதுதான் ரைட்டு அப்படின்னா, நம்மை விட உயர்ந்த ஒரு அறிவு இருக்கிறதே, அந்த அறிவுக்கு என்ன பெயர் நம்ம சொல்ல முடியும்? நமக்கு மேலே ஒரு அறிவு ஒன்று இருக்கிறது, நம்மளால் வானத்துக்கு மேலே யோசிக்க முடியல. எத்தனை மூளைகள் நம்மளுடைய தேசத்தில் சேர்ந்து, உலக நாடுகளே எடுத்துக்கொள்ளுங்களேன், எத்தனை மூளைகள் உட்காந்துக்கிட்டு பெஸ்ட் மூளையெல்லாம் உட்காந்துக்கிட்டு வானத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. இன்னும் நிலாவை போய் இப்போ தான் தொட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த கோள்களை போய் இப்போ தான் எட்டி பார்க்குறாங்க. பாருங்கள், வி டோன்ட் நோ. நமக்கு இது மாதிரி கோள்கள் மில்லியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வானத்தில். என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, நம்மளால் அறிந்து கொள்ள முடியல. அப்போன்னா நம்ம அறிவு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது, லிமிட்டடுன்னு சொல்லுவோம். அப்போ தான் என்ன சொல்கிறோம், இந்த எதிர்நோக்குங்கிற கதவை நம்ம திறந்து வைக்கிறோம். நம்மளுடைய கட்டுப்பாடு நமக்குள்ளே இருக்கிறது, நம்மளுடைய மனித நிலை கட்டுப்பட்ட நிலையில் இருக்கிறதுன்னா, கட்டுப்படாத ஒரு அபிஷேகம் மேலே இருக்குது. அது என்னன்னு தெரியாத போது நான் என்னுடைய உள்ளத்தை அந்த கட்டுப்படுத்த முடியாத அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டு கிடக்கிற அதிசயத்திற்காக நான் திறக்கிறேன் பாருங்கள். அதுக்கு வேறு தான் எதிர்நோக்கு பாருங்கள். அதை தான் சொல்லுது, இந்த எதிர்நோக்கு உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது. இதைத்தான் நம்ம வைத்துக்கொள்ளணும்னு நம்ம சொல்கிறோம். திருப்பாடல் 119:82 சொல்லுது, உம் வாக்குறுதியை எதிர்நோக்கி என் கண்கள் பூத்து போயின, எப்போது எனக்கு ஆறுதல் தருவீர் என்று வினவினேன். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை, வாக்குறுதியை எதிர்நோக்கி என் கண்கள் பூத்து போயின. அப்போது கடவுளுடைய வாக்குறுதியை அவர் மனுஷன் எதிர்பார்த்து கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கல. அப்போது நம்ம மனசுக்குள்ளே எப்படி ஒரு பலவீனம், ஒரு விதமான வலி, ஒரு விதமான வேதனை, பூத்து போயின கண்கள் அப்படியே பூத்து போயிடுச்சு. ஏன்னா வாக்குறுதிகள் எப்போ நிறைவேறும் தெரியல. திருத்தூதர் பணி 26:6, நம் மூதாதையருக்கு கடவுள் அளித்த வாக்குறுதியை நான் எதிர்நோக்குவதால் தான் இப்போது விசாரணைக்காக நிறுத்தப்பட்டுள்ளேன். அப்போ பவுலடியாருடைய அந்த திருத்தூதர்களுடைய வாழ்க்கையை பார்க்குற போது, அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒன்றை பேசுகிறாங்க. கிறிஸ்துவை பற்றி பேசுனாங்க, கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி பேசுனாங்க, கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி பேசுகிறாங்க. இதை கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அவங்க கடவுள் பற்றிய கொள்கை, அவங்க கடவுளை பற்றி நினைத்து கொண்டிருந்த அடையாளங்கள் வேறு. அப்போ இவங்க வந்து மூதாதையர்களுடைய அந்த காரியத்தெல்லாம் எடுத்து ஒரு மறு உருவாக்கம் செய்கிறாங்க. அப்போ மறு உருவாக்கம் செய்து கடவுளுடைய வாக்குறுதி இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லுகிற போது, இதை எதிர்நோக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு முடியல. இவங்க அதை எதிர்நோக்குவதால் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அதை தான் அவர் திருத்தூதர்கள் சொல்கிறாங்க. எதிர்நோக்கி இருக்கிறோம், எங்களுக்கு அடுத்தது ஒரு வெற்றி வாகை உண்டு. கிறிஸ்து சும்மா வரலை, திட்டத்தோடு வந்தார். அதை எதிர்நோக்கி இருக்கிறோம், அதனால தான் இங்கே நான் நிற்கிறேன் அப்படிங்கிற அவர் சொல்கிறார் பாருங்களேன். அப்போ எதிர்நோக்கு என்பது நமக்கு என்னென்னு தெரியாமல் நம்ம இனிமேலும் பயணிக்கக்கூடாது பிள்ளைகளே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இத்தனை வருஷமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோமே, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, கிறிஸ்டீனாக இருக்கிறேன். எப்படி கிறிஸ்டின்னு, வீட்டில் கிறிஸ்தவ படம் வச்சுருக்கிறேன், நான் கிறிஸ்டின் மோதிரம் சிலுவை போட்டிருக்கிறேன், அல்லது கோயிலுக்கு போகிறேன் கிறிஸ்டின், நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன், நான் புத்தாண்டு கொண்டாடுவேன், நான் வந்து ஈஸ்டர் கொண்டாடுவேன், இதெல்லாம் கிறிஸ்துவ அடையாளங்கள். நான் மற்றவங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்க வரும்போது நான் தள்ளி நின்றுப்பேன். இதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவ அடையாளமாக மட்டும் இருந்து விடக்கூடாது. அப்போ எதிர்நோக்கு கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். பாருங்கள், ரோமையர் 5 எதிர்நோக்குனா என்ன, துன்பத்தால் மன உறுதி. இந்த எதிர்நோக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லுது, துன்பம் வருகிற போது அதை நீ தாங்குறனா அப்போ கிடைக்கிறது மன உறுதி. மன உறுதியால் என்ன கிடைக்குதுன்னா தகைமை கிடைக்குது. தகைமைனா என்னென்னா கேரக்டர். ஒரு மனுஷனுடைய கேரக்டர் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னாக்க, இப்போ உதாரணத்துக்கு குழந்தைகளை வந்து நம்ம காலையில் எழுப்புறோன்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளை 5 எந்திரிச்சிரும் டான்னு அப்படின்னு ஒரு தகப்பன் சொல்கிறாங்கன்னா திடீர்னு அது கற்றுக்காது. சிறு குழந்தையாக இருக்கிற போது நம்ம தூங்க வச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ தூங்குறது குழந்தையினுடைய பழக்கமாக இருக்கும். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு வருகிற போது அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து விட்டு, பள்ளிக்கூடத்துக்கு போகணும் எந்திரி, பள்ளிக்கூடத்துக்கு போகணும் எந்திரி, பாடசாலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும் எழுந்திரின்னு அவங்கள எழுப்பி விடுறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன செய்ய விரும்புகிறாங்கன்னா கேரக்டரை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த குழந்தை 8 வரைக்கும் தூங்கினா நல்லா இருக்காது, கேரக்டர் ஃபார்மிங் நடக்குது அந்த இடத்துல. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன வருதுன்னா துன்பம் வருது. குழந்தைக்கு இது வலிக்கும்னு தெரியும். ஒரு நல்ல தாய் தப்பேன் அப்படி தான் செய்வாங்க. நல்ல தாய் தந்தையாக இல்லாதவங்க என்ன செய்வாங்க, பிள்ளைய கட்டி பிடிச்சிக்கிட்டு இவங்களும் 8 வரைக்கும் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு பல்லு விளக்காமல் கொண்டு போய் விடுற தாய் தந்தையரெல்லாம் இருக்கிறாங்க. பிள்ளைங்க பல்லே விளக்காமல் மூஞ்சியில் பவுடரை போட்டு ஓடு ஓடு ஓடு. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காமல் அனுப்புகிற பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க, கடுமையான நெஞ்சத்தினர் இவங்கள்லாம். பிள்ளைங்க போய் அசம்பிளியில் மயக்கம் போட்டு கீழே விழுவுறதை நான் பார்த்துருக்குறேன். கீழே மயங்கி விழுவாங்க குழந்தைங்க. கேட்டால் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், உனக்கு அதுக்கு தான் அறிவையும் ஆற்றலையும் கடவுள் கொடுத்துருக்கிறார். குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னு வாயில் சொல்கிறதுக்காகவா உன்னை எத்தாம் பெருசாக வளர்த்து வச்சுருக்கிறாரு? ஆண்டவர் அறிவை கொடுத்துருக்கிறாரு. குழந்தைக்கு எந்த எப்படி ஊட்டிவிடணுன்ற ஆற்றலும் ஞானமும் நமக்கு வேணும். அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி எந்த அந்த உணவை கொடுக்கணும், எந்த மாதிரி உணவு குழந்தைக்கு பிடிக்குது, அதெல்லாம் நம்ம செய்து கொடுக்கணும். நிறைய வழிகள் உண்டு. நான் செய்கிறது தான் செய்வேன், நீ சாப்பிட்றது தான் சாப்பிட்டு சாப்பிடாட்டினா போ அப்படின்னு தாய் ஒரு தகப்பன் சொல்கிறாங்கனாக்க, அந்த தாய் தந்தை வந்து இம்மாரல்னு சொல்லணும். ஒழுக்கம் கெட்ட நிலை. ஒழுக்கம்னா நம்ம உடனே செக்ஷுவாலிட்டியில் மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. ஒரு குழந்தையை தன்னுடைய நிலைக்கேற்ப அவங்க வளர்க்க தெரியாத தாய் தந்தை. பாருங்கள், இது அவுட் ஆஃப் ட்ராக்காக இருந்தாலும் இந்த நேரத்துலலாம் இதெல்லாம் சொல்லணும் பாருங்களேன். அதனால தான் சொல்லுகிறோம், இந்த காலையில் குழந்தையை எழுப்பணும், அது வழி தான். அப்போ தாய் தந்தை முதல்ல எழும்பணும். அவங்க எழும்பிட்டு தான் என்ன குழந்தைய எழுப்ப முடியும். இவங்களே இழுத்து போத்திக்கிட்டு படுத்து கிடந்தாங்கனாக்க, இன்றைக்கி உலகம் மாறிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே இந்த ஐடி ஃபீல்டு, அந்த ஃபீல்டு, இந்த ஃபீல்டுங்கிறாங்க. ராத்திரி பூரா வேலை செய்கிறேன். நீங்கள் என்ன காரணம் வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க, ஆனால் இந்த கேரக்டர் ஃபார்மிங் இல்லை அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். துன்பம் அந்த குழந்தைகளுக்கு அது துன்பத்தை கொடுக்கும். காலையில் எழுப்பும் போது குழந்தைங்க அழுவாங்க தான், குழந்தைங்க சிணுங்குவாங்க. குழந்தைங்க அதுக்கு தான் அப்பா அம்மா என்ன செய்வாங்க, காஃபியை போட்டு கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து அதை எழுப்பி இப்படியெல்லாம் செய்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த துன்பத்தினால் என்ன வருதுன்னா மன உறுதி வருது. அந்த குழந்தை எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி, இதை நான் செய்யணுங்கிற உறுதி. தங்கல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து ஒரு மன எழுச்சிக்கான ஒரு படம், தங்கல்னு ஒரு ஹிந்தி திரைப்படம் அது. அதை எனக்கு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நல்ல படமாக இருக்குது, பாருங்கன்னாங்க. இட் இஸ் செல்ஃப் மோட்டிவேட்டிங், ஒரு 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 சேலஞ்சிங் படம் அது. ஒரு குழந்தைகளுக்கான ஒரு படம் தான் வச்சுக்கொள்ளலாம். அதில் ஒரு தகப்பன் என்ன செய்கிறாரு, தன் ரெண்டு பெண் பிள்ளைகளை ஒரு பெரிய ஒரு போராட்ட காலத்திற்குள்ள அவர் மல்யுத்தத்துக்கு தயார்படுத்துகிறார். அப்போ அந்த குழந்தைகள் அதனால் அழகாக சித்தரிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அந்த குழந்தைகள் முதல்ல கஷ்டப்படுவாங்க ஓடுறதுக்கு, ஜாகிங் பண்ணுறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு அவங்க அந்த கடைசி நேரத்தில் தான், அந்த படத்தினுடைய நிறைவில் அவங்க வெற்றி பெறும்போது, பெரிய ஒரு வெற்றியை அவங்க சந்திக்கிற போது, தன் தகப்பனை வந்து அவங்க உயர்வாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி துன்பத்தால் என்ன வருதுன்னா மன உறுதி வரும். அவங்களுக்கு அதுதான் உருவாக்குறார் அந்த தகப்பன் அந்த படத்தில், அதுதான் காட்டுவான். மன உறுதி, உன்னால் முடியும். அப்போ மன உறுதியால் என்ன விளையுதுன்னா கேரக்டர் ஃபார்மிங் ஆகுது. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கேரக்டரே இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த கேரக்டரில் ஃபால்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அது எதனால், இந்த மன உறுதி, இந்த துன்பத்தினால் மன உறுதி வரலை, அதனால் கேரக்டர் ஃபார்மிங் இல்லை. அப்போ கேரக்டர் எப்படி வேணாலும் வாழலாம், யாரை பார்த்தனாலும் சிரிக்கலாம், எப்படி வேணாலும் உட்கார்ந்துருக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி பிள்ளைகளுக்கு தெரியல எப்படி உட்காரணும். எங்கள் வீட்டிலெல்லாம் பெரியவங்க வந்தால் எந்திரிக்கணும், சேரில் உட்காந்துருந்தோன்னா பெரியவங்க வந்தால் எந்திரிக்கணும், இல்லாட்டினா உழுவோம், அடி டம்முன்னு உழுவோம். வாங்கியிருக்கிறோம். ஒரு தடவை ஒருத்தரவங்க வந்துட்டாங்க, நான் பிசாட்ரு காலை ரெட்டின கால் போட்டுட்டு சேரில் உட்காந்துருந்து அப்படியே பதில் சொல்லிட்டேன் வீட்டில். அவங்க போய் இங்கிட்டு போனோன்னையும் அப்பா ஆரம்பிச்சிட்டார், தோசை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஓ, தோசை ஊற்றுறதுக்கு நம்மளை பாருங்கள், டம்மு டம்முன்னு கொடுத்தாரு. ஒரு பெரியவங்க வராங்க, எப்படி எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு உனக்கு தெரியலன்னு பாருங்கள். கற்றுக் கொடுத்தது, அடி உளுந்தப்போ வலிச்சுது, ஆனால் இப்போ புரியுது. இப்போ கூட பெரியவங்களை வந்து வாயா போயா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வரமாட்டேங்குது. ஒரு சில பெரியவங்கள்லாம் சும்மா கேஷுவலாக கூப்பிட்றாங்க. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறதில்ல. அப்பாவை பார்த்து அப்பா வருது, எங்கள் அப்பா வருது. பாருங்கள், இந்த டெர்மினாலஜி இது ரொம்ப கேஷுவலாக, இது நம்ம பிள்ளை தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது, சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வந்து எந்த குழந்தையாவது ஃபாதர் இங்கே வா ஃபாதர் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், நீங்கள் விட்டுடுவீங்களா, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க விட்டுருவாங்களா, ஃபாதர் இங்கே வா ஃபாதர் அப்படின்னா? அப்போது என்னையை கூப்பிட்டா தப்பு, உங்களை கூப்பிட்டா ரைட்டா? அப்போ அப்பாவை பார்த்து அப்பா இங்கே வாப்பா அப்படின்னும் போது அப்பாவுக்கு அந்த உணர்தல் இல்லை. அம்மா இங்கே வாம்மா அப்படின்னா உணர்தல் இல்லை. இந்த வா போங்கிற கேட்டகரி யாருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆடு வருது, மாடு வருது, பன்னி வருது, நாய் வருது, அம்மா வருது, அப்பா வருது. பாருங்கள், நம்ம எந்த நம்ம அந்த அப்போ என்ன செய்யலைன்னா இந்த பிள்ளைங்களை ஃபார்மிங் கொடுக்கல. அப்பாவை அப்படி சொல்லக்கூடாது, அப்பா வாங்க, அந்த மரியாதையினுடைய சொல்லாடல் இருக்குது இல்லையா, அப்பா வாங்க, அம்மா வாங்க, அப்பாவையும் அம்மாவையும் வாங்கன்னு கூப்பிடணும். நான் என் சகோதரனை, மூத்த சகோதரரை நான் பல வருடங்களாக வாடா போடான்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்பேன். சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ செமினரிக்கு போய் சில விழுமியங்களை இப்படி காதில் வாங்க கற்றுக் கொடுத்துன்னு நான் என்னை ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் வீட்டுக்கு வந்து அண்ணன் வாங்க அப்படின்னேன். அவருக்கு கோபம் வந்துருச்சு, என்னை என்ன கிண்டல் பண்ணுறியா, ஏன்னா இது வரைக்கும் வாடா போடான்னு கூப்பிட்டுட்டு திடீர்னு வந்து அண்ணன் வாங்க அப்படின்னா அவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் சொன்னேன், இல்லை இல்லை, நான் கிண்டலுக்கு கூப்பிடலை, நான் உண்மையாக தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை புரிய வைக்கிறதுக்கு, அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும், பெற்றோர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாளங்கள்லாம் பிள்ளைகளெல்லாம் நம்ம அதுக்கு நாம் ஃபார்மிங் எடுக்கணும். கணவனை வந்து கூப்பிடும்போது சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, இந்தா இங்கே வா, இங்கே இந்தா இந்த சாமி வந்திருக்காரு, போய் காப்பி ஆகிட்டே அப்போ. எங்களுக்கு அந்த நேரம் அந்த காப்பியை குடிக்கணுமான்னு இருக்கும். அந்த வீட்டுக்காரரு சலனமே இல்லை, இந்தா இங்கே வா. யாரை கூப்பிட்றோம், வீட்டுக்காரரையா? ஓகே, இது தனிப்பட்டதுமா, நாங்கள் இருக்கும்போதே எப்படி கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் இல்லாத போய் எவ்வளோ கேவலமாக இருக்குன்றதான் நான் யோசித்து பார்க்குறேன். வீட்டுக்காரமாக தடி இங்கே வாடி பாருங்கள். ஒரு ஒரு மனைவியை கூப்பிடும்போது செல்லமாக நீங்கள் கூப்பிட்டுக்கங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் சாதாரணமாக கூப்பிடும்போது வாம்மா வாங்கம்மா. என் மனைவி நிறைய பேர் அந்த பெருமையாக நான் பார்த்துருக்குறேன். எங்கள் வீட்டுக்காரங்க வருவாங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் அவங்க நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களை குறித்து, மனைவியை குறித்து ஒரு கணவன் பேசும்போது அவங்க இவங்க அப்படி தான் பேசுவான். அவன் நல்லா பண்ணுவா, என் வீட்டுக்காரி சொல்லிட்டா அப்படி நிற்பா, அப்படியும் பேசுகிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். இது எங்கன்னா அந்த கேரக்டர் ஃபார்மிங் சரியாக நடக்கலை. அதுக்கு தான் சொல்கிறோம், இது ஒன்றும் டெய்லி, இது லேட் இஸ் பெட்டர் தென் நெவர்னு வாங்க ஆங்கிலத்தில். நீ செய்யாமலே இருக்கிறதுக்கு லேட்டாவது செய்யணும் வாங்க, அதுதான் அதனுடைய அர்த்தம். நீ செய்யாமலே இருக்கிறதுக்கு லேட்டாக போயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி செய்வோமே. இந்த கேரக்டர் ஃபார்ம் எதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோன்னா, எதிர்நோக்கு அப்படிங்கிற காரியத்துக்கு இதெல்லாம் அடிப்படையாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறோம் இதெல்லாம். அதனால் எதிர்நோக்கு சும்மா சடக்குன்னு வந்துடாது பாருங்களேன். இந்த மாதிரி நம்மளை எந்தெந்த காரியத்தில் நம்ம வந்து கேரக்டர் பில்டிங் நடந்திருக்கிறோம், நம்மளுடைய அந்த பர்சனல் பில்டிங்னு சொல்லுவோம், அது நடந்திருக்கிறதோ கட்டப்பட்டு இருக்கிறதோ அது மேலே தான் இந்த எதிர்நோக்குங்கிற ஒரு உயர்ந்த அடையாளம் வந்து உட்காரப்போது. துன்பத்தால் மன உறுதி, மன உறுதியால் தகைமை. தகைமைனா கேரக்டர், கேரக்டரால் தகைமையால் எதிர்நோக்கு விளையும் என அறிந்திருக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ எதிர்நோக்குக்கு இதெல்லாம் ஃபார்மேஷனாக இருக்கிறது. ரோமையர் 15:4 சொல்லுது, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பேஸில் இருந்தால் தான் மேலே அந்த எதிர்நோக்கு வைக்கப்படும். அதே மாதிரி மீட்பு திட்டத்திலையும் ஆண்டவர் சின்ன சின்ன காரியத்தை வச்சு ஆரம்பித்தார். அது ரைட்டு கிடையாது. இப்போ மோசேயின் சட்டத்தை கொடுத்தாரு, இயேசு நிறைவாக்க, அப்போ மோசேயின் சட்டம் தப்பா, அது ஆரம்பிக்கப்பட்டது அப்படி தான், அது நிறைவில்லை. அப்படியே மெதுவாக ஃபார்ம் ஆகி கடவுள் இயேசுசாமி வந்து அதை நிறைவாக்குறார். ஏன்னா அந்த நிறைவுக்கு மேலே தான் எதிர்நோக்குங்கிற ஒன்று உட்கார முடியும். அதனால தான் இயேசு இன்னைக்கு நமக்கு முன்னாடி வரதில்லை. ஏன்னா நான் எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, யூ ஃபாலோ த சர்ச், திருச்சபையை நீ ஃபாலோ பண்ணு, திருச்சபை உனக்கு இந்த ஃபார்மேட்டில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், திருச்சபையை கொடுத்துட்டு போயிட்டார். இன்றைக்கி திருச்சபை என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தணும் பாருங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது பார்த்தீங்களா. இந்த பைபிள் கொடுக்குற மறைநூல் கொடுக்குற அந்த நம்பிக்கை, மன உறுதியால் ஊக்கத்தினால் எதிர்நோக்கு உண்டாகிறது பாருங்கள். ரோமையர் 5:5, நான் இப்படியெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறேனே, இது எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு. இப்போ நாங்கள் நிற்கிறோம், குருக்கள் கன்னியர்கள் பாருங்கள், எங்களுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. நீங்களாவது ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறீங்க, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோமே, அப்போ இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு யோசிக்கிறீங்களே, ஐயோ என் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சேன், அப்போ நாங்கள் எப்படி யோசிக்கிறது? அப்போ இந்த இந்த அடையாளங்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு, இது ஏமாற்றம் கொடுக்கக்கூடியது அல்ல அப்படின்னு பைபிள் சொல்லுது. ரோமையர் 5:5, அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது பார்த்தீங்களா. அந்த அன்பு தான் நம்மளை அந்த எதிர்நோக்கை நோக்கி ஓட வச்சுக்கிட்டு இருக்குது. தூய ஆவி கொடுக்குற அன்பினுடைய அடையாளம் இது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தூய ஆவியினால் உந்தப்பட்டு அன்பினால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வீணாக போய்டும் நினைக்காதீங்க. கடவுள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இருக்கிறார், அவைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் கொடுக்க போகிறாரு. ஆகவே தான் இந்த பைபிள் சொல்லுது பாருங்கள், கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி. அதில் பைபிளில் முதல் வாசகத்தில் இன்றைக்கி வரக்கூடிய வாசகத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்க அதில் வரும் பாருங்கள், அந்த பின்பகுதியில் வரும், இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இந்த எதிர்நோக்கு, எந்த எதிர்நோக்கு, ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு முன்னாடி பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தம் வாக்குறுதியை, தம் திட்டத்தின் மாறாதன்மையை, ரெண்டு வார்த்தை வரும், வாக்குறுதி திட்டம். கடவுள் திட்டத்தையும் கொடுத்து அந்த வாக்குறுதியும் கொடுக்குறாரு. இதுதான் அந்த இரண்டு காரியங்கள். அந்த இரண்டு காரியத்தையும் நாம் உணர்ந்து, இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யா இருக்க முடியாது. அப்போ யார் ஒருவர் இந்த எதிர்நோக்கு, கடவுள் வாக்குறுதி கொடுத்தாரு, திட்டத்தை கொடுக்குறாரு, இதன்படி நம்ம நடக்கணும்னு நமக்கு வலியுறுத்துறார், இதை கண்டுபிடிச்சு போகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இது கோவிலின் திரைச்சிலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. இது எது பாருங்கள், இயேசு கிறிஸ்துன்னு பின்னாடி சொல்லப்படுது, இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் முன்னாடி சொல்லும்போது இதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த காரியத்தினுடைய அடையாளம் என்ன? அப்போ இயேசு அப்படிங்கிற வார்த்தை வெறும் நபரை குறிக்கிற வார்த்தை அல்ல, கடவுளுடைய திட்டத்தையும் வாக்குறுதியையும் அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இயேசுங்கிற வார்த்தை. இயேசு கொடுத்த தந்தை கொடுத்த வாக்குறுதியையும் தந்தை கொடுத்த திட்டத்தையும் எடுத்து என்ன நடக்க போது, சாவு தான் வரப்போகுது, சாவுக்கு பிறகு என்ன, அதுக்கு அங்கிட்டு தான் எல்லாமே இருக்குது, நமக்கு தெரியல இன்னும் அங்கே, அதுக்கு பிறகு அங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தான் இயேசு சாமி என்ன செய்தார், தாண்டி குதித்தார் அந்த சைடு, நீயும் குதிப்பா, உனக்கும் பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுன்னாரு. அப்போ வா, அந்த சைடு என்ன இருக்குதுன்னா, இந்த உலகத்தில் எவன் ஒருவன் கடவுளுடைய வாக்குறுதியையும் திட்டத்தையும் வைத்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் ஓய்வு நாளை போன்ற ஒரு அடையாளம் அல்ல, அதை விட கடந்த ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் நம்மளை அன்புடன் அழைத்து கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவருடைய காரியங்களெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல பைபிள் சொல்லுது பாருங்க. முன்னாடியே நான் சொன்னேன் பாருங்களேன், ஏதோ உலகத்தில் நல்லவங்களாக வாழணும்ப்பா, அவ்வளோதான், வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன, அதை பற்றி எனக்கு தெரியாது, அதை பற்றி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களைப் போல அல்ல. 1 தெசலோனிக்கர் 4:13 சொல்லுது, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம், எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருறக்கூடாது. எதிர்நோக்கு இல்லாதவங்க என்ன செய்வாங்க, நல்ல மனுஷன் வாழ்ந்தாருங்க, நல்லா இருந்தார், அவர் இப்போ எங்கே போகிறார், கடவுள் அதை பற்றி தெரியாது, அதை பற்றி எங்களுக்கு தெரியாது, நான் இந்த உலகத்தில் இருந்தார், நல்லா இருந்தார், போயிட்டு வரட்டும் அவர். பாருங்கள், எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நாமும் துயருறக்கூடாது, பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அப்போ நாம் ஆண்டவரை எதிர்நோக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளாய், 1 தெசலோனிக்கர் 5:8 சொல்கிறது, பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம், நம்பிக்கை அன்பு மார்பு கவசமாக, மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கு தலைச்சீராவாக அணிந்து கொள்வோம். அவ்வளோதான், நம்பிக்கை அன்பு மார்பு கவசமாக இருக்கணும், மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கு தலைச்சீராவாக அமையணும். சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் எதை உங்களுடைய அணிகலன்களாக அணிந்திருக்கிறீங்க, அந்த அணிகலன்களை அணிந்து ஆண்டவருடைய மகிமைக்காக ஓடுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.